இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். தலைவாவும்மில் மகிழ்ந்திடவே, தலைவாவும்மில் மகிழ்ந்திடவே, திருப்பலி அருள் பெற விரைகின்றோம். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இறைவனை பாடுங்கள். இறைவா உம்மை புகழ்ந்திடவே இறை மக்கள் இணைந்து வருகின்றோ.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் தேவ ஆசீர்வாதத்தையும் இந்த நாள் திருப்பலிக்குரிய வரவேற்பையும் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். அன்பர்களே, நம் அனைவருக்குமே அது படிக்கிற பிள்ளைகள் துவங்கி பணி செய்கிற பெற்றோர் வரை நமக்கு மேலிருக்கின்றவர்களை நகலெடுத்து அவர்களைப் போல் மாற வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆவலும் இருக்கும். படிக்கிற குழந்தையை பார்த்து உன்னுடைய வகுப்பில் இன்னும் சிறப்பாக படிக்கிற அந்த ஒரு மாணவனைப் போல மாணவியைப் போல நீ மாற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அறிவுறுத்தலை பெற்றோர் வழங்குவார்கள். பணி செய்கின்ற இடத்தில் நாம் வாங்குகின்ற ஊதியமும் செய்கின்ற பணியையும் விட எதிர்காலத்திலும் நிறைவான பணியை செய்ய இன்னும் அதிகமாய் சம்பாதிக்க நாம் ஆர்வல் கொண்டிருப்போம். அவர்களைப் போல மாற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். அந்த வரிசையில் தான் இன்றைய நாளில் பவுல் கொடுக்கிற அழைப்பு என்பது, நீங்கள் என்னைப் போல மாறுங்கள் என சொல்லி. ஆம், அன்பிற்குரியவர்களே, கொரிந்து நகர மக்களுக்கு பவுல் எடுத்துரைக்கிற வார்த்தைகள் இவை. மிகுந்த செல்வம் மிகுந்த அந்த பகுதியிலே வாழ்ந்த மக்களுக்கு உலகத்தின் செல்வங்கள் போதுமானதாய் தெரிந்தது. எல்லாவற்றையும் நிறைவாய் பெற்றுக்கொண்ட அவர்கள் இங்கு வாழ தேவையான அத்துணை செல்வங்களையும் கொண்டதாக எண்ணினார்கள். ஆகவே தான் பவுல் அவர்களை சாடுகிறார், எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் எதுவுமே பெற்றுக்கொள்ளாதவர்களைப் போல இருக்கிறீர்களே, வாழ தேவையான அனைத்தையும் நீங்கள் அடைந்து விட்டீர்களா என்கின்ற கேள்வியை கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், இவை மட்டுமல்ல வாழ தேவையானது, இன்னும் அதிகமானதை நீங்கள் பெற வேண்டும். அப்படிப்பட்ட அதிகமானவற்றை நீங்கள் பெறுவதென்பது உலகத்தின் செல்வங்களை தேடி குவிப்பதில் அல்ல, மாறாக கடவுளுக்காய் வாழ்கின்ற பொழுது அவர்தாமே அவருக்குரியதை வழங்குவார் என்கின்ற அந்த ஒரு புரிதல். ஆகவேதான் பவுல் கொரிந்தியர்களுக்கு நூலில் குறிப்பிடுகின்றார், நீங்கள் என்னைப் போல மாறுங்கள். ஏனெனில் பவுல் உலகத்தின் செல்வங்களை சேர்ப்பதில் அல்ல, மாறாக விண்ணகத்தின் செல்வங்களை சேர்ப்பதில் அவர் மிகுந்த கவனமுடையவராய் இருந்தார். ஆக இந்த வார்த்தைகளை மொழிந்த பவுலுடைய அழைப்பு எப்படிப்பட்டது என்பதை இன்றைய நாளில் நாம் இறை வார்த்தை பகிர்விலே தியானிக்க இருக்கிறோம். பவுலோடு இருந்து அவரை இயக்கிய கடவுள்தாமே நம்மோடு இருந்து நம்மை இயக்கவும், நாம் தேடி பெறுகிற செல்வங்கள் மட்டும் போதும் என்கின்ற ஒரு தேக்க மனநிலையில் வாழ்ந்து விடாமல் நமக்காய் காத்திருக்கின்ற விண்ணகத்தின் செல்வத்தையும் அனுபவிக்கிற மக்களாய் நாம் மாறிட வேண்டும். பவுல் கொடுக்கிற அழைப்பு, நான் உங்களை ஈன்றெடுத்தவர் என சொல்லுகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்காய் எல்லா மக்களையும் நம்பிக்கையில் ஈன்றெடுக்க முனைகிற அந்த பவுலுடைய வார்த்தைகள் நாமும் கருத்தாங்கி ஒரு புதிய வாழ்வை நம்மில் ஈன்றெடுப்போம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். இந்த தூய மறைபொருளை நாம் தகுதியோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்களை எண்ணி பார்த்து மனம் பொருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தரலும், அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் பொருட்டு என்னையும் அப்பல்லோவையும் எடுத்துக்காட்டாக கொண்டு இவற்றை கூறினேன். ஏனெனில் எழுதியுள்ளதற்கு மேல் போகாதே என்பதன் பொருளை எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரை ஆதரித்தும் மற்றவரை எதிர்த்தும் செயல்படாதீர்கள். இருமாப்பு கொள்ளாதீர்கள். நீங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? உங்களிடம் உள்ள அனைத்தும் நீங்கள் பெற்றுக்கொண்டவைதானே. பெற்றுக்கொண்டும் பெற்றுக்கொள்ளாதது போல் பெருமை பாராட்டுவது ஏன்? தேவையானவற்றையெல்லாம் ஏற்கனவே பெற்றுவிட்டீர்களே. ஏற்கனவே செல்வர்களாகிவிட்டீர்களே. எங்களை விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் ஆட்சி செலுத்துகிறீர்களோ? நீங்கள் ஆட்சி செலுத்த முடியுமென்றால் நல்லதுதான். அப்படியானால் நாங்களும் உங்களோடு சேர்ந்து ஆட்சி செலுத்தலாமே. கடவுளின் திருத்தூதராகிய எங்களை அவர் எல்லாருக்கும் கடையராக்கினார். நாங்கள் மரண தண்டனை பெற்றவர்கள் போல் ஆனோம். மனிதருக்கும் வானதூதருக்கும் உலகுக்கும் காட்சி பொருளானோம் என கருதுகிறேன். நாங்கள் கிறிஸ்துவின் பொருட்டு மடையர்கள். நீங்களோ கிறிஸ்துவோடு இணைந்த அறிவாளிகள். நாங்கள் வலுவற்றவர்கள். நீங்களோ வலிமை மிக்கவர்கள். நீங்கள் மாண்புள்ளவர்கள். நாங்களோ மதிப்பெற்றவர்கள். இந்நேரம் வரை பட்டினியோடும் தாகத்தோடும் ஆடையின்றியும் இருக்கிறோம். அடிக்கப்படுகிறோம். நாடோடிகளாயிருக்கிறோம். எங்கள் கைகளால் பாடுபட்டு உழைக்கிறோம். பழிக்கப்படும்போது ஆசி கூறுகிறோம். துன்புறுத்தப்படும்போது பொறுத்து கொள்கிறோம். அவமதிக்கப்படும்போது கனிவாக பேசுகிறோம். நாங்கள் உலகத்தின் குப்பை போல் ஆனோம். இதுவரை அனைத்திலும் கழிவு பொருட்கள் என கருதப்பட்டு வருகிறோம். உங்களை வெட்கமடைய செய்ய நான் இவற்றை எழுதவில்லை. நீங்கள் என் அன்பார்ந்த பிள்ளைகள் என எண்ணி உங்களுக்கு அறிவு புகட்டவே இவற்றை எழுதுகிறேன். கிறிஸ்துவை சார்ந்த உங்களுக்கு ஆசிரியர்கள் பல்லாயிரம் இருக்கலாம், ஆனால் தந்தையர் பலர் இல்லை. நற்செய்தி வழியாக நான் உங்களை கிறிஸ்தவர்களாக ஈன்றெடுத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயதாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதயக்காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினாள் தடுமாறினேன், கண்மூடினாள் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய், நீ தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்று எனதாகவே, உன் அன்பொன்று எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் கூறுகிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியை அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயன செய்திகளிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-5 முடியும். ஓர் ஓய்வு நாளில் இயேசு வயல்வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கைகளினால் கசக்கி தின்றனர். பரிசேயருள் சிலர், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை நீங்கள் செய்வதேன் என்று கேட்டனர். அதற்கு இயேசு மறுமொழியாகும், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோதும் தாவீது செய்ததை குறித்து நீங்கள் வாசித்ததில்லையா? அவர் இறை இல்லத்திற்குள் சென்றும் குருக்கள் மட்டுமே அன்றி வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை எடுத்தும் தாம் உண்டது மட்டுமின்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்று கூறினார். மேலும் அவர்களிடம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் இந்த இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகிர்வுலே நாம் திருத்துதரான புனித பவுலுடைய வாழ்க்கை, அவருடைய வார்த்தை, கடவுளை இயேசு கிறிஸ்துவை இந்த மக்கள் மத்தியிலே சென்று அறிவிப்பதற்காய் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்ட எல்லா பாடுகளையும் குறித்து நாம் மிக ஆழமாய் சிந்திக்க, தியானிக்க, அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே அதிகாரம் 4 இறை வார்த்தை 16 இப்படியாக பவுல் எழுதுகிறார், நீங்கள் என்னை போல் ஆகுங்கள். இந்த வார்த்தையை நாம் மிக சுலபமாய் கடந்து சென்றுவிட முடியாது. நீங்கள் என்னை போல் ஆகுங்கள் என்கின்ற வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது இரண்டு விதமான கேள்வி கணைகளை அல்லது குற்றச்சாட்டுகளை நாம் மிக எளிதாக பவுல் மீது தொடுக்கலாம். முதல் குற்றச்சாட்டு, என்னை போல் ஆகுங்கள் என பவுல் சொல்லுகின்ற பொழுது அவர் இறைவனை அவமதிப்பது போல இருக்கிறது. நாம் கடவுளைப் போலத்தான் மாற வேண்டும், அவர் சொல்கிறபடிதான் வாழ வேண்டும். ஆனால் பவுல் சொல்வது, நீங்கள் என்னை போல மாறுங்கள், என்னை போல வாழுங்கள். ஆக இங்கு கடவுள் நிலையில் பவுல் தன்னை வைத்துக் கொள்கிறாரோ என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள் எழ வேண்டும். இரண்டாவது பார்க்கிறோம், இங்கு பவுல் தன்னை பெருமைப்படுத்துகிறாரோ? அவர் இயேசு கிறிஸ்துவால் அந்த 3 காலத்தில் நேரடியாக அழைக்கப்பட்ட ஒரு திருத்துதர் அல்ல. இருந்தாலும் இயேசுவால் சிறப்பு அழைப்பை, அபிஷேகத்தை பெற்றவர். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவை போல மாறுங்கள் என சொல்லாமல் நீங்கள் என்னை போல மாறுங்கள் என சொல்வது ஒருவேளை தன்னுடைய பணி நிமித்தமாக, தன்னுடைய பயணங்கள் நிமித்தமாக, தான் சந்திக்கிற, தான் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அருள் நிமித்தமாக பவுல் தன்னையும் தன் பணிகளையும் குறித்து விளம்பரப்படுத்துகிறாரோ, தன்னை இங்கு முன்னிலைப்படுத்தி உயர்த்தி காண்பிக்கிறாரோ என்கின்ற அந்த ஒரு கேள்வியும் எழ வேண்டும். ஆக என்னை போல மாறுங்கள், என்னை போல ஆகுங்கள் என்கிற வார்த்தையில் இறைவனுக்கு இணையாக பவுல் தன்னை உயர்த்தி கொள்கின்ற அந்த ஒரு தெய்வ நிந்தனையும், இரண்டாவது கடவுளை முன்னிலைப்படுத்தாமல் தன்னுடைய பணிகளை முன்னிலைப்படுத்தி பவுல் பெருமைப்படுத்த நினைக்கிறார் என்கின்ற அந்த இரண்டு விதமான ஒரு கேள்விகளும் பவுல் மீதான குற்றச்சாட்டுகளும் நமக்குள் எழ வேண்டும். அந்த கேள்வி எழுகின்ற பொழுதுதான் நாம் அவற்றிற்கு பதில் தேடி அதன் வழியாக எப்படிப்பட்ட ஒரு நிலையில் பவுல் அதை சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலில் பார்க்கிறோம், ஒருவேளை கடவுளுடைய நிலையை பவுல் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறாரா? தன்னை இறைவனுக்கு இணையாக அவர் வைத்து பார்க்கிறார் என்கின்ற அந்த ஒரு கோணத்தில் நாம் யோசிப்போம். பவுல் சொல்லுகிறார், இனி வாழ்வது நான் அல்ல. இந்த ஒரு இறை வார்த்தை தான் அவர் கொடுக்கிற அழைப்போடு நாம் பொருத்தி பார்த்து புரிந்து கொள்ள உதவி செய்கிறது. இனி வாழ்வது நான் அல்ல, என்னுள் கிறிஸ்துவே வாழ்கிறார். பவுலுடைய ஒரு மனநிலை ஓட்டம் என்பது என்ன? நான் ஒரு காலத்தில் ஒரு சாதாரண பரிசேயனாய் மனிதனாய் வாழ்ந்தேன். உலகத்தினுடைய பெருமைகள், பட்டங்கள் எனக்கு தேவைப்பட்டன. நான் சார்ந்திருக்கின்ற மறைதான் எல்லா மறைகளையும் விட, நெறிகளையும் விட மிகச்சிறந்தா இருக்க வேண்டும் என சொல்லி நான் வாழ்ந்தவன், உழைத்தவன், அதற்காகவே என் ஒட்டுமொத்தத்தையும் கொடுத்தவன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு சவுலாகிய நான் பவுலாக மாறினேனோ, யூத நெறியை பின்பற்றி வந்தவன் கிறிஸ்துவை தனதாக்கிக் கொண்டேனோ, அப்பொழுதிலிருந்து பவுல் மிக உறுதியாக நம்பியிருக்க கூடும், இனி வாழ்வது பழைய சவுல், பழைய பவுல் அல்ல, பழைய மனிதன் அல்ல, பழைய பெருமைகளுக்காய் ஓடியவன் அல்ல, மாறாக எதையெல்லாம் தன்னுடைய கனவாய் தாகமாய் இயேசு கிறிஸ்து கொண்டிருந்தாரோ, எந்த நோக்கத்திற்காய் திருத்தூதர்களை எல்லாம் அழைத்து அனுப்பினாரோ, எந்த கிறிஸ்து திருத்தூதர்களை அழைத்த வரிசையில் என்னையும் அழைத்தார் என சொல்லி பவுல் நம்பினாரோ, அந்த நேரத்தில் பவுல் கிறிஸ்துவை போல மாறுகிறார். ஆகவேதான் நீங்கள் என்னை போல மாறுங்கள் என்கின்ற வார்த்தையின் அடிப்பொருள் என்பது நானாக இல்லை, நான் ஏற்கனவே கிறிஸ்துவை போல மாறிவிட்டேன், கிறிஸ்துவை போல் வாழ்வதற்கு முயன்று கொண்டிருக்கிறேன், நீங்களும் என்னை போல மாறுங்கள் என்பது உடலளவில் வாழ்ந்த பவுலைப் போல வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அழைப்பல்ல, மாறாக அவர் கிறிஸ்துவை தனதாக்கி கொண்டாரோ, அதுபோல கிறிஸ்துவை கடவுளை நாமும் நமதாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அழைப்பு தான், அவரை போல மாற வேண்டும். இரண்டாவது பார்க்கிறோம், இரண்டாவது குற்றச்சாட்டு, ஒருவேளை பவுல் தன்னை இங்கு மையப்படுத்துகிறாரோ, தன்னை பெருமைப்படுத்துகிறாரோ, தன்னுடைய பணியை, தன் உழைப்பை, தன் பயணத்தை எல்லாம் இங்கு மக்கள் மத்தியிலே எடுத்து வைத்து அவர் பெருமை பாட்ட விரும்புகிறார் என்கின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் நாம் பவுல் மீது வைத்து யோசிக்க வேண்டும். அதற்கான பதில் என்ன தெரியுமா? பவுல் ஒருவேளை எப்படிப்பட்ட பவுல் பதவிகளை எல்லாம் பெருமைகளை எல்லாம் நாடியிருந்தால், அவர் பழைய வாழ்க்கையிலேயே அதையெல்லாம் அனுபவித்தவர் தான். அப்படிப்பட்ட நிலையில் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைச் சூழலுக்கு அவர் தள்ளப்பட்டார் பாருங்கள். இன்றைய முதல் வாசம் மிக தெளிவாக எடுத்துரைக்கிறது. கொரிந்து மக்களோடு பேசுகிற பவுல் ஒரு காலகட்டத்தில் அவர் அனுபவித்தது எல்லாம் அவர் தற்பொழுது புறந்தள்ளி இருக்கிறார். நம்மளுடைய ஊரில் பார்க்குறப்ப இல்லை, நம்முடைய வாழ்கிற இடங்களில் இந்த வாழ்ந்துகிட்ட மனுஷன், வாழ்ந்துகிட்ட குடும்பம்னு சொல்லுவாங்க, அவர்கள் அனுபவிக்கிற ஒரு விதமான அந்த ஒரு அவமானம் இருக்குது பார்த்தீங்களா? கேட்டு பார்த்தா தெரியும், பேசி பார்த்தா. ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி வாழ்ந்தோம் ஃபாதர், நாங்கள் கடன் கொடுத்தோம், எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நாலு பேர் நிற்பாங்க, ஆனால் இன்றைக்கி நாங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்ட முடியாமல் பிள்ளைகளை கட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு வசதி இல்லாமல் கஷ்டப்படுறோம். அந்த வாழ்ந்துகிட்ட குடும்பம் அப்படி தான், ஒரு காலகட்டத்தில் எந்த இடத்தில் மிகச்சிறப்பாக தலை தோங்கி வாழ்ந்தார்களோ மறுகாலகட்டத்தில் ஒன்றுமில்லாமல் போகிற நிலை. நாம் பவுலை பார்க்கிறோம், எந்த மண்டில் அந்த மனிதன் குதிரையின் மீது ஏறி அமர்ந்து யூத நெறியை வளர்ப்பதற்காக பயணப்பட்டாரோ, அதே பவுல் அதே மண்ணில் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறார் பாருங்கள். இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, அவர் எல்லாருக்கும் கடையவராய் மாறுகிறார். அவர் மரண தண்டனை பெற்றவர் போல வாழ்கிறார், காட்சி பொருளாய் மாறியிருக்கிறார். அவர் மடையனாக, வலுவற்றவனாக, மதிப்பற்றவனாக இருக்கிறார். அவர் தொடர்ந்து எழுதுகிறார், நான் நடுதினமும் பசியோடு வாழ்கிறேன், நான் பட்டினியோடு இருக்கிறேன், ஆடை இல்லாமல் ஒரு அன்னியனைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உலகத்தினுடைய பார்வையிலே நான் குப்பையாய் கழிவு பொருளாய் மாறியிருக்கிறேன்னு சொல்லி. இதே பவுலை குறித்து அவருடைய கடிதங்கள் சொல்லுகிறது பல பட்டங்கள். அவர் பரிசேயன், பென்னியமின் குலத்தில் சார்ந்தவர், ரோமையினுடைய குடியுரிமை பெற்றவர், இதெல்லாம் பெருமையாய் உலகம் கருதுகிறது எல்லாவற்றையும் கொண்டிருந்த பவுல்தாமே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தனக்கென அவர் ஏற்றுக்கொண்ட பெயர்களை பாருங்கள், கடையவன், வலுவற்றவன், மடையன், கழிவு பொருள், குப்பை, மரண தண்டனை பெற்றவன், பசியோடு தாகத்தோடு ஆடை இல்லாமல் நாடோடியாய் அந்த வீதிகளில் அழைகிறவன். அந்த பவுல் அந்த வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது இதையெல்லாம் பின்வைத்து சொல்லுகிறார், நீங்கள் என்னை போல மாறுங்கள். தன்னலமில்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களாம், இயேசு கிறிஸ்துவுக்காய் வாழ ஆசைப்படுகிறீர்களா? நீங்கள் என்னைப் போல மாறியாக வேண்டும். என்னைப் போல மாறுதல் என்பது அவரை மையப்படுத்துதல் அல்ல, நானே வாழ்பவன் அல்ல, என் வழியாய் கிறிஸ்து வாழ்கிறான் சொன்னால் உங்கள் வழியாகவும் அந்த கிறிஸ்து வாழ வேண்டும். அந்த கிறிஸ்துவினுடைய கனவுகள் எல்லாம், ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும். இரண்டாவது, அப்படியாய் இயேசுவுக்காய் கடவுளுக்காய் வருகிறவன் சந்திக்க வேண்டிய பெருமைகள் மாட்சிகள் எல்லாம் அவருக்கு விண்ணகத்தில் தான். இந்த மண்ணகத்தில் அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் இயேசுவுக்காய் வாழ்கிற பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பட்டங்கள் என்ன என்ன என்பதை அழகாக வரிசையில் இடுகிறார். நாம் இயேசுவுக்கே பார்க்கிறோமே, அவர் பெருந்தினிக்காரன், குடியாரன் சொல்லி ஏகப்பட்ட அவப்பெயர்கள் இயேசுவுக்கும் கொடுக்கப்பட்டது. சிலுவையில் கூற மேலே பார்க்கிறோம், யூதர்களின் அரசன் சொல்லி அவருக்கு எதிராக ஒரு இழி வார்த்தை. அது இயேசுவுக்கு தெரியும், இந்த மண்ணகத்தில் கடவுளுக்காய் எதையெல்லாம் இழந்தாரோ, எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ, அதையெல்லாம் பின்னாளில் அவருக்கான மாட்சியாய் பெருமையாய் மாறும் என சொல்லி. ஆகவேதான் ஒரு இயேசுபாய், ஒரு கலீலேயனாய், மரியின் மகனாய், தச்சரின் மகனாய் இருந்தவர் பின்னாளிலே அவர் கிறிஸ்துவாய் மீட்பராய் மாறுகிறார். அப்படிப்பட்ட பவுல்தான் எல்லார் பார்வையிலும் கடையவன். யாரெல்லாம் அவரை கடையவன் சொன்னாங்க, மதிப்பற்றவன் சொன்னாங்க, எல்லாம் மறைந்து போனார்கள். அவரோட வார்த்தை கூட இல்லாமல் போயிருச்சு, முகம் யாருக்குமே தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து விட்டு வந்த பவுலை பார்க்கிறோமே, இத்தனை ஆண்டு காலம் அந்த மனிதன் வாழ்கிறார் என்று சொன்னால் அவர் கடவுளுக்காய் தன்னை முழுமையாய் கையளிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பவுலை வாசிக்கிறோம், பவுலை தியானிக்கிறோம், பவுலை பாடுகிறோம், பவுலை கொண்டாடுகிறோம். பவுல் கொடுக்கிற அந்த அழைப்பை நாம் வாழ்வாக்க வேண்டும். நீங்கள் என்னைப் போல மாறுங்கள், எப்படிப்பட்ட ஒரு உறுதியான மனநிலை பாருங்கள். கண்டிப்பாக பவுலுக்கு தெரியும், அவரும் சட்டம் அறிந்தவர் தான். இந்த வார்த்தை ஒரு வகையில் பின்னாளிலே அவருக்கு எதிரான வார்த்தையாய் திரும்பும் என்பது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் மனிதருடைய அளவையெல்லாம் வச்சுக்கவே இல்லை. அவருடைய பார்வையில் இருந்தது நான் கடவுளை பிரதிபலிக்கிறேன். புனித லீமாரோஸ் சொல்லுவாங்க, நீங்கள் துன்பங்களை அனுபவிக்கிறீர்களா? கடவுள் தன்னுடைய கரத்தில் ஒரு தராசை வச்சிருக்கிறார். எந்தளவிற்கு மனிதன் கடவுளுக்காய் துன்பங்களை ஏற்றுக்கொள்கிறாரோ அதற்கு இணையான, ஏன் அதை விட அதிகமான மாட்சியை பெருமைகளை எல்லாம் கடவுள் தாமே பின்னாளில் அவருக்கு விண்ணகத்தில் கொடுப்பார்னு சொல்லி புனித லீமாரோஸினுடைய வார்த்தைகள். அதை பவுல் இன்றைய காலகட்டத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் அவருடைய தராசிலே இந்த பெயரெல்லாம் இருந்தது, அவன் கடையவன், எளியவன், ஒன்றுமில்லாதவன் சொல்லி. ஆனால் மறுகாலகட்டத்திலே அவருடைய மறு தராசின் தட்டியிலே இயேசு கிறிஸ்து கடவுளும் அவருக்கான ஆசிரியை வைக்கிறாங்க. எனக்காக நீ கடையவனாய் இருந்தீரா, இங்கு நீ பெரியவனாய் இருப்பாய். ஒன்றுமில்லாமல் இருந்தாயா, இங்கு நீ நிறைவோடு இருப்பாய். இந்த உலகம் உன்னை மதிக்கவில்லையா, உன்னை உலகம் புனிதமான கொண்டாடும். உன் வார்த்தைகளுக்கு செய்யும் எடுக்கவில்லையா, ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் உன் வார்த்தை இருக்கும். ஆக பவுல் அப்படியாய் தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அன்பர்களே, உறவுகளே, பவுல் கொடுக்கிற அழைப்பு என்பது தெய்வ நிந்தனை அல்ல. பவுல் கொடுக்கிற அழைப்பு என்பது தன்னை மையப்படுத்துவதல்ல. பவுல் கொடுக்கிற அழைப்பு என்பது அவர் என்கின்ற நிலையை கடந்தார். கடவுளை, இயேசுவை தன்னில் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவர்களாகவே பவுல் மாறுவது. இன்று நமக்கும் அந்த விதமான ஒரு அழைப்பை, அந்த அழைப்பு இருப்பதாக பவுல் ஞாபகப்படுத்த, என்னைப் போல மாறுங்கள். நாம் கிறிஸ்தவர்களாய் ஏதோ ஒரு மேம்போக்கான வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது உண்மையாக வாழ்கிறேனா என சொல்லி, நாம் உண்மையாக வாழ்ந்தோம் என சொன்னால் இதுபோன்ற பெயர்கள், அவமானங்கள், பிரச்சனைகள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் ஒரு நாளும் வீணாக போயிடவே போயிடாது. புனித லீமாரோஸினுடைய அந்த வார்த்தை நமக்கு மனசில் என்றைக்குமே வரணும். கடவுளுடைய தராசில் ஒரு தட்டில் உலகம் நமக்கு எது வைக்கிறதோ கடவுளுக்காய், மறுதட்டில் கடவுள் நமக்காய் உரியதை வைப்பார்னு சொல்லி அதை பவுல் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். எல்லா புனிதர்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பவுல் மட்டுமல்ல, எல்லா புனிதர்களும் கொடுக்கிற அழைப்பு இதுவாகத்தான் இருக்கும், நீங்கள் எங்களைப் போல மாறுங்கள். ஏனெனில் நாங்கள் கடவுளைப் போல மாறிவிட்டோம். கடவுள் விரும்புவதை செய்வதில், கடவுள் விரும்புவதை செய்வதே எங்கள் வாழ்க்கையாக. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான ஒரு முடிவை நாம் எடுத்தோம் என சொன்னால் நண்பர்களே, தொடக்கத்தில் இது போன்ற பிரச்சனைகள், சரிவுகள் எல்லாம் நமக்கும் வருமானால் கடவுள் பின்னாளிலே நமக்குரியதை மிக அதிகமாய் குட்டி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம். பவுலுடைய வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய உதாரணங்கள் இருக்கின்றன. அவரை வாசிப்போம், அவரை நகலெடுப்போம். அவரை நகலெடுக்கிற பொழுது நாம் கிறிஸ்துவையும் கடவுளையும் கூட இணைந்து நகலெடுப்பதாய் அது மாறும். பவுலோடு துணையாக இருந்து வழிநடத்தி வேதனைகளில் அவருக்கெல்லாம் தாங்குவதற்கான ஆற்றலை கொடுத்து பின்னாளில் புனிதராய் உயர்த்திய கடவுள்தாமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அவரே துணையாக இருந்து நம்மை வழிநடத்தட்டும். இவர்களைப் போல பின்னாளில் நம்மையும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கடவுள் உயர்த்துவாராக. ஆமேன்.
உலகினை படைத்த ஆண்டவரே உம்மி